கர்த்தாவே, நீர் எங்கோடு இருக்க அது ஒன்று போதுபது, நீர் எங்கோடு இருந்த அது ஒன்று போதுபப்பா. எங்களை உள்ள உண்மைத்தான் வாஞ்சிக்கிறது. நீதான் எங்கள் இதயத்தின் நோக்கம், எங்கள் இதய விருப்பம் இயேசு வேண்டியதாரப்பா. நீ பெருகிடும், நாங்கள் பெருகிடும். Thank you for your presence in the midst of us today, Father. Holy Spirit, we love you and we honor you. Thank you, Lord, that you are comforting your people because you love your people. Thank you for your compassion. குண்டாபத்துக்கு மகிழ்வு உண்டாகட்டும். இயேசு ஜீவிக்கிறார். பாக்கியம் பெற்ற ஜனங்கள், இந்த தேவன் தம்மோடு இம்மாறுவார். இந்த உலகத்தில் நாம் இதையும் பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போலாம், ஆனால் தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் எங்க போய் வாங்க முடியும்? நாம் திருப்பிக் கொள்வோம். ஜோவான் எழுதுகிற சுவிசேஷம் 11 அதிகாரம் முதலாம் வசனத்தை படிங்க.
மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிருநாள் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரன் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்தில் அவருடைய சகோதரனிடத்திலும் லாசரனிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாயிருக்கிறதற்காக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். அதற்கு சீசர்கள், ரவி, இப்பொழுதுதான் யூதா உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால்
விடரமாட்டான். உங்களோடு மாத்தவள், மரியாள், லாசரு, இந்த குடும்பத்தில் ஆண்டவர் செய்த ஒரு மகாபெரிய அற்பத்தை குறித்து உங்களோடு பேசலாம் என்று ஆண்டவருக்குள்ளே ஆஞ்சிக்கிறேன். I have something in my heart, I try to express or explain. Try to understand me, please. So, இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு த டிவைன் பவர், தெய்வீக வல்லமை. நாம் வாசித்த இந்த வேறு பகுதியிலே மரியாள், மார்த்தாள், லாசர் 3 பேர் கொண்ட ஒரு குடும்பம். இங்கே சொல்லப்பட்ட இந்த லாசரு, லூக்கா 16 சொல்லப்பட்ட லாசரு அல்ல. உங்களுக்கு தெரியும் ஐஸ்வர்யுவா லாசரு உவமை, அந்த லாசரு அல்ல இந்த லாசர். இது 3 பேர் கொண்ட குடும்பம். இந்த அவருடைய சகோதரியாகிய மார்த்தாள், மரியாளை குறித்து இன்னும் பல இடங்களிலே வேதத்தில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. குறிப்பாக லூக்கா 10 அதிகாரத்தில்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாத்தாளையும் மரியாதை குறித்து பேசுறது நாம் பார்க்கிறோம். அங்கேதான் மரியாதை குறித்து பார்த்து இயேசு சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு சொல்லி அப்ரீஷ் பண்ணதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்ப என்னை கவனிங்க, ஆண்டவர் இயேசு மாமிசத்திலே இந்த உலகத்திலே வாழ்ந்த போது மூன்று மரண வீடுகள், மரண சடங்குகளில் பங்கு பெற்றனர். ஒரு திருமண வீட்டிலே பங்கு பெற்றிருக்க இயேசு இந்த பூமியிலே மாமிசத்திலே இருந்த நாட்களிலே மூன்று மரண வீடுகளிலே அவர் கலந்து கொண்டிருக்கிறார். இயேசு கலந்து கொண்ட மூன்று மரண வீடும் மாறி போச்சு. துக்க வீடு சந்தோஷமான வீடாக மாறி போச்சு. புலம்பல் களிப்பாக மாறிட்டு, துக்கம் சந்தோஷமாக மாறிட்டு. இயேசு லூக்கா 7 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாயின் என்கிற ஊரில் இருந்த ஒரு விதவையின் மகன் இயேசு அந்த நகரத்துக்கு போறார். அங்கே போகும்போது ஒரு பெரிய மரண ஊர்வலம், அந்த கைம்பனின் ஒரே மகன் அந்த வாலிபன் திடீரென மரித்து அவனை அடக்கம் பண்றதுக்கு ஊர்வலமாக போய்கொண்டிருக்கார். இயேசு அதை கிராஸ் பண்றார். ஆண்டவராக இயேசு அழுத அந்த பெண்ணையும் அவளோடு அழுது கொண்டு போன ஜனங்களை நிலைமையையும் உணர்ந்த போது இயேசு கிட்ட போய் பாடையை தொட்டபோது அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். இயேசு மரித்து போன அந்த வாலிபனை பார்த்து, வாலிபனே எழுந்திரு என்று சொன்னாரு. உடனே இயேசு உடனே அந்த வாலிபன் எழுந்திருந்தார். எவரும் அந்த இடத்துல இயேசுவை பார்த்து எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கள் என்று சொல்லி கேட்கவில்லை. ஈவன் அந்த கைம்பன் கூட இயேசுவை பார்த்து என் மகனை உயிரோடு எழுப்புங்கள் என்று சொல்லி கேட்கவில்லை. ஆனால் இயேசு அந்த இடத்துல போய் மரித்து போன அந்த வாலிபனை பார்த்து, வாலிபனே எழுந்திருந்தார். உடனே அவன் எழுந்திருந்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு கட்டத்தில் இயேசு ஜவீருவின் மகள் என்று சொல்லப்படுகிற அதை மார்க்கு 5 அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம். ஜவீருவின் மகள் கிட்டத்தட்ட 12 வயதுள்ள அந்த மகளை, மரித்து போன அந்த மகளை இயேசு அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து தலித்தாகும் என்றார். அதாவது சிறுபெண்ணே எழுந்திரு என்று சொன்னார். உடனே மரித்து போன அந்த பெண் எழுந்திருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே மூன்றாவதான ஒரு மரண வீட்டை நாம் பார்க்கிறோம். இங்கே இயேசு இந்த மரண வீட்டிலே சற்று வித்தியாசமாக இடைப்பட்டிருக்கதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இங்கே ஆண்டவருக்கும் மார்த்தாளுக்கும் நடந்த ஒரு கன்வர்சேஷன் நம்மை ரொம்ப மிகவும் டச் பண்ணுது பாரு. இயேசுவுக்கும் மார்த்தாளுக்கும் நடந்த அந்த கன்வர்சேஷன், அந்த உரையாடல் நமக்கு நம்மை மிகவும் கவர்கிறதாக இருக்கு. ஆண்டவர் இயேசு மரியாளுக்கு பல சத்தியத்தை சொல்லி, மார்த்தாளுக்கு பல சத்தியத்தை சொல்லியிருக்கார். இயேசு அவங்களோடு அன்பாக இருந்திருக்கார். மார்த்தாள், மரியாள், லாசருவோடு இயேசு அன்பாக இருந்தார் என்று சொல்லி நாம் இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. சோ ஆகவே ஆண்டவர் இயேசு கலந்து கொண்ட மூன்று மரண வீடும் மாறி போய் துக்க வீடே சந்தோஷ வீடாக மாறிட்டது. அதே போல இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு திருமண வீட்டிலே பங்கு பெற்றினார். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். யோவான் 2 அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். கானா ஒரு கல்யாணத்திலே தண்ணி திராட்சை ரசம் குறைந்தபோது இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்து, தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். திராட்சை ரசம் குறைவுபட்டு அவமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையிலே இருந்த போது ஆண்டவர் இயேசு அங்கே ஒரு அற்புதத்தை செய்து அந்த குறைவை நிறைவாக்கி அவமானங்கள் வராதபடி ஆண்டவர் இயேசு அற்புதமாக அதை பாதுகாத்தார் சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த மரண வீட்டிலும் இயேசு கிறிஸ்து சற்று வித்தியாசமாக இடைப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கூடியதாக இருக்குது. நான் கற்றுக்கொண்டவர்களை நான் ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ. நான் உங்களோடு பகத்தோடு விரும்புகிறேன். தயவு செய்து கவனமாக கேளுங்கள். உங்களோடும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை பேச விரும்புகிறார் என்று சொல்லி நான் என் மனதுக்குள்ளே நான் நம்புகிறேன். The Lord is trying to speak something. காது கொடுத்து கேளு. ஆண்டவரே என்னோடு என்ன பேச, ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை. சோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இத மாத்தாள் மரியாள் விருந்த நகரமாகிய அல்லது கிராமமாகிய பெத்தானியா என்கின்ற ஊருக்கு வந்தார். லாசரு வியாதிப்பட்டிருந்தார் என்று சொல்லி முதலாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இரண்டாம் வசனத்திலே கர்த்தருக்கு பரிமளதனம் பூசி தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளை. இந்த மரியாளை குறித்த சம்பவத்தை லூக்கா 7 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா விவரமாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவள் ஆண்டவர் இயேசுடைய பாதத்தை தன் கண்ணீராலே நனைத்து தன் கூந்தலாலே துடைத்து பரிமள தைலம் பூசின சம்பவம் அங்கே விவரமாக விளக்கமாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. சோ மூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்றது, அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் நன்றாக கவனிங்க, ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதிப்பட்டிருக்கிறான் அப்படி இருக்கு. அவங்களோட பைபிள்ல பாருங்க, கொஞ்சம் பாருங்க பாருங்க, உங்களோட பைபிள் அப்படி இருக்க, ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். ரைட், நீர் சிநேகிக்கிறவன் என்னவா இருக்க, வியாதியா இருக்கிறான். நான் திரும்பவும் சொல்றேன், நீ சிநேகிக்கிறவர் வியாதியா இருக்கிறான். ரைட, இப்ப என்ன கவனிங்க, இங்க இருந்துதான் நாம முக்கியமான ஒரு காரியத்தை இதுல கற்றுக்கொள்றோம். என்ன தெரியுமா, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கப்படியால் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுபவர்களுக்கும் வியாதிகள் வர்றதுக்கு இடம் இருக்குது. ஆண்டவரால் அன்பு கூறப்படுபவர்களுக்கும் நோய் வியாதி துன்பம் துக்கம் வருவதற்கு இடம் இருக்குது. நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான். ஆகவே ஆண்டவர் இயேசுடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கும் வியாதி வர்றதுக்கு இடம் இருக்கு. ஆண்டவரால் அன்பு கூறப்படுறவர்களுக்கும் நோய் வியாதி துன்பம் துக்கம் நெருக்கம் பாடுகள் போராட்டம் வர்றதுக்கு இடம் இருக்கு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் இயேசுடத்தில் அன்பு கூர்ந்தால், இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் உனக்கு பிரச்சனையே இல்லை, துன்பமே இல்லை, துக்கமே வியாதியே இல்லைன்னு சொல்லி யாராவது சொன்னால் நம்பாதீங்க. அப்படி ஆண்டவர் என்று நமக்கு சொல்லல, வேதத்தில் அப்படி இல்லவும் இல்லை. ஆகவே நீ வியாதிப்பட்டிருக்கிறவன், நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்க. ஆகவே எனக்கு அருமானவர்களே, ஆண்டவரத்தில் அன்பு கூர்ந்த பிள்ளைகளுக்கும் வியாதி வருத்தம் துன்பம் துக்கம் வர்றதுக்கு இடம். ஆகவே இந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து கொண்டோமா இருந்தால் நாம் இலகுவிலே துவண்டு போக மாட்டோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வசனம் நம்மை விடுதலையாக்கும், நம்முடைய கண்களை தெளிவாக்கும், நம்முடைய கண்களை திறக்கும், நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும் திறக்கும் திறக்கும். ஆகவே இங்கே லாசரு வியாதிப்பட்டிருந்தார், நோய்வாய்ப்பட்டிருந்தார். ஆண்டவர்களே அன்பு கூறு தேவ பிள்ளைகள் யாராவது வியாதிப்பட்டு விட்டால், அல்லவுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் வந்துவிட்டால் நாம் சொல்லக்கூடாது, நீ சரியா ஆண்டவரிடத்தில் அன்பு கூறல, நீ ஆண்டவரை சரியா விசுவாசிக்கல, ஆகவேதான் உனக்கு வருத்தம், ஆகவேதான் உனக்கு துன்பம், ஆகவேதான் உனக்கு போராட்டம். ஓகே, நாம் தேவனை விட்டு தூரமாக போகும்போது, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது, தேவ வழிகளை விட்டு விலகும் போது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வேதனைகள் வியாதிகள் வாரத்துக்கு இடம் இருக்குது, அது வேறு. ஆனால் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுற ஒருவனை பார்த்தும் நீ சரியாக ஆண்டவரத்தில் அன்பு கூறல, நீ கத்தரை விசுவாசிக்கல, ஆகவேதான் உடைய வாழ்வியல வியாதி உனக்கு வருத்தம், உன்னுடைய வாழ்க்கையில போராட்டம் துன்பம் துக்கம் என்று நாம் சொல்லக்கூடாது. ஆகவே நாம் அப்படியான வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு முன்பு நாம் சற்று நிதானிக்கவும் சிந்திக்கிறதும் மிக மிக நல்லது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர்ல உண்மையாக அன்பு கூர்ந்தும் கர்த்தர் விசுவாசித்தும் சத்தியத்தின்படி நடந்தாலும், வியாதிகள் துக்கங்கள் பாடுகள் துன்பங்கள் வருவதாக இருந்தாலும், ஆண்டவர் மேல நீ வச்சிருக்கிற அன்பை விட்டு விலகா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகா. ஏன், ரோமர் 8:28 இப்படியா சொல்றது, வாசி பாருங்க, ரோமர் 8:28 இப்படியாக சொல்றது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டபடி,
அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்
அவரிடத்தில்
தேவனிடத்தில்
அன்பு கூறுவர்களுக்கு
சகலமும் நன்மைக்கு
ஏதுவாக நடக்கிறது. ஹலோ, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா, தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு என்னவோ சகலமும் நன்மைக்கேதுமாகவே நடக்குது. அருமையான சகோதரனே சகோதரியே, நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறாயா? கர்த்தருடைய வழிகளை காத்து நடக்கிறாயா? உடைய வழிகளில் போராட்டம், உடைய வாழ்க்கையில போராட்டம், துன்பங்கள், எதிர்பாராத பிரச்சனைகள், வியாதிகள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் நன்மைக்காகவே. இன்றைக்கு நீ இதை அறியாவிட்டாலும் நாளைக்கு இதன் தாற்பயத்தை நீ அறிந்து கொள்வாய் என்று இன்றைக்கு நான் உனக்கு சொல்றேன். ஆகவே நீ ஆண்டவள் அன்பு கொண்டும் கர்த்தர வழிகளில் நடந்தும் ஆண்டவுடைய வார்த்தையின்படி ஜீவித்தும் உடைய வாழ்க்கையில நெருக்கங்களும் போராட்டம் வியாதிகள் துன்பங்கள் வரும்போது தயவு செய்து ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்க, மற்றவர்களையும் குறை சொல்ல. உன் தேவன் உன்னோடு தான் இருக்கிறான். ஆண்டவுடைய கரம் உன்னை விட்டு விலகவில்லை. நான் உன்னை விட்டு விலகிறதும் உன்னை விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லை என்று ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே ப்ரோமிஸ் பண்ணிட்டார். ஆண்டவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலக போறதில்லை, நம்மை கைவிட போறதும் இல்லை. இது சத்தியம். உண்மையாய் நாம் ஆண்டவரில் அன்பு கூர்ந்து போராட்டங்கள் பாடுகள் துன்பங்கள் துக்கங்கள் என்று சொல்லும் போது தயவு செய்து துவண்டு போகாதீங்க. ஆண்டவர் நோக்கி முறுமுறுக்காதீங்க, மற்றவர்களை குறை சொல்லாதீங்க. ஏனென்றால் உடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நன்மைக்கென்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்மை சில இடங்களிலே சரிப்படுத்த, நம்முடைய வழிகளை செவ்வனிட, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க, நம்முடைய சுபாவங்களை சரிப்படுத்த, தான் விரும்புகிற விதமாக நம்மை வளைந்தெடுக்க, தன்னுடைய சித்தத்தை நாம் செய்து முடிக்க தேவன் சில வழிகளிலே நம்மை சிருஷ்டிக்கிறாரு, நம்மை சரிப்படுத்துகிறாரு, நம்மை நேர்படுத்துகிறாரு, நம்மை வணைகிறாரு. தான் விரும்புகிற விதமாக நம்மை வணைந்தெடுக்க சில சிற்சைகளையும் கஷ்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறார் என்பது உண்மை. எனக்கு அருமானவர்களே, நாம் எல்லோருக்கும் ஒரு ஒரிஜினல் சுபாவம் இருக்குது பாருங்க. நாம் எல்லோருக்குள்ளேயும் ஒரு நாம் எல்லாரும் ஒவ்வொரு ரகம் அல்லது ஒவ்வொரு விதம் பாருங்க. சோ நம்முடைய ஒரிஜினல் சுபாவங்கள் மாறி தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாக மாறுவன். நாம் இருக்கிற விதமாக ஆண்டவுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. நம்மை தேவன் மாற்றுகிறார், நம்மை ஆண்டவர் வணிகிறார், நம்மை மறுபடுத்துகிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் இப்படியாய் சொன்னார், ஆண்டவரே நான் உபத்திரப்பட்டது நல்லது. யார் சொல்றா? அனுபவப்பட்டோம், அனுபவப்பட்ட தேவ மனுஷன் சொல்லுறான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். தாற்பயம் என்ன? சில சத்தியங்களை, சில தேவ வார்த்தைகளை, தேவ வாக்கியங்களை நம்மால் நம்முடைய சுபாவம் கை கொள்ள நம்மை விட முடியாத பட்சத்தில் தேவன் சில சிக்ஷைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்து நம்மை செப்பனிட பண்ணி நம்மை மாற்றி நம்மை மறுபமாக்கி நம்மை வணைந்து தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய வசனங்களை நாம் கை கொள்ளத்தக்க விதமாக நமக்கு உள்ளே நம்முடைய உள்ளான மனுஷனிலே ஒரு மாற்றத்தை ஒரு திருப்பத்தை தேவன் உண்டு பண்ண, சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில சிக்ஷைகளையும் கடுமையான சந்தர்ப்பங்களையும் தேவன் அனுமதிக்கிறது உண்டு உண்டு உண்டு. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் போது பல பரிசுத்தவான்கள், பல ஏற்பாட்டில் பல பக்தர்கள் இந்த பாதை வழியாகத்தான் அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் நன்மை செய்கிறவர்களாக இருந்தார்கள், தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருந்த போதும், நீதி உள்ளவர்களாக இருந்த போதும் கூட தேவன் அவருடைய வாழ்க்கையில சில போராட்டங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து அனுமதித்திருக்கிறாரே. ஆனாலும் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே சில போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் அனுமதித்த போது அந்த பக்தர்களோ அந்த பரிசுத்தவான்களோ தேவனை நோக்கி முறுமுறுக்கல, ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்கல, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி அனுமதித்தீர், உண்மையாய் உண்மை தேடினேனே, உண்மையில் அன்பு கூறுறேனே, உங்களுடைய வழிகளை நான் காத்து நடக்கிறேனே, ஏன் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி செய்தீர் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி அவங்க முறுமுறுக்கின. மட்டுமல்ல, ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்பை விட்டும் அவர்கள் விலகவில்லை, தேவன் மேல அவர்கள் வச்ச விசுவாசத்தை விட்டும் அவர்கள் விலகவில்லைப்பார். யோசேப்பு செய்யாத குற்றத்துக்காக தண்டிக்கப்படுறான், குற்றமற்ற அவன் குற்றவாளி போல காணப்படுறான், சிறைச்சாலையில தான் கிடவான், வேதனைப்படுகிறார். என்ன செய்தாய், என்ன குற்றம் செய்தாய், தேச துரோகம் செய்தாயா, அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்தாயா, ஒன்றுமே செய்யவில்லை. அவன் ஒரு நீதிமான், அவனோட தேவ மனுஷன், பரிசுத்தமுள்ள தேவ மனுஷன். ஆனால் அவன் கடந்து வந்த பாடுகள், கண்ணீரின் பாதைகள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குது. பாருங்க, எனக்கு அருமானவர்களே, யோசேப்பை கேட்டா அவர் சொல்லுவாரு, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் நன்மைக்கே, நடந்தது எல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. யோசேப்பை பார்த்து கேட்டா அவர் சொல்லுவார், என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒரு குற்றமும் செய்யவில்லை, ஒரு பாவமும் செய்யவில்லை. ஆண்டவரோ தேவனோ அவரை நொறுக்க சித்தமானார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை இருந்தது. ஆனால் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார், பாடுகளுக்கு உட்படுத்தினார். இந்த பாடுகள் தான் நம்மை வணைந்தெடுக்கிறது, இந்த நெருக்கங்கள் தான் நம்மை மாற்றி அமைக்கிறது. இன்னும் ஒரு ரகசியம் சொல்றேன், கேளுங்க. இந்த பாடுகளும் நெருக்கங்களும் தான் நம்மை பூரணப்படுத்துது. ஹலோ, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போற கடினமான காரியம் சம்பவங்கள் தான் நம்மை பூரணப்படுத்து. திறந்து கொள்ளுங்கள், எப்படி இருக்கிறது தர்மம். நிருபம் இரண்டாம் அதிகாரம்
என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிச்சு விட்டப்பட்டதே.
மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம், மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன செய்தாராம், முடிசூட்டப்பட்டார். ஆகவே ஆண்டவர் இயேசு கூட கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட அவர் மரணத்தை உத்தரிக்க வேண்டி இருந்தது என்பதை நாம் இந்த வசனத்தில் தெளிவாய் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்ப படிங்க 10 வசனத்தை.
ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக.
ரட்சிப்பின் அதிபதியை என்னத்தினால பூரணப்படுத்துறது, உபத்திரவங்களினால் பூரணப்படுத்துறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. உபத்திரவங்களினால் இயேசுவை பூரணப்படுத்துறது பிதாவுக்கு ஏற்றதாக இருந்ததா. பாருங்க சிஸ்டர் பிரதர், இயேசு என்ன பாவம் செஞ்சார், அவர் பாவம் செய்யல, அவர் வாயில வஞ்சனைக்கு இருந்ததும் இல்லை. ஆனால் தேவன் பிதா அவரை உபத்திரவங்களுக்கு உட்படுத்தி அவரை பரிபூர்ணப்படுத்தினான்னு எழுதப்பட்டது. சோ தேவ பிள்ளைகளாகி நானும் உண்மையான ஆண்டவர் இயேசுவில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில வருகிற வேதனைகள், துன்பங்கள், வியாதிகளோ பாடுகளோ வட்டவரை எழுப்பி நாம் ஆண்டவர் நமக்கு முறுமுறு கூட கேள்வி கேட்டிருக்க கூட. யோபு போல நாம் நான் போகும் வழியை அவர் அறிவார். நாம் போகிற வழி எனக்கு விளங்கல், நான் ஒரு அநியாயம் செய்யல, கத்திர வழிகளை காத்து நடக்கிறேன், ஆண்டவர் அன்பா இருக்கிறேன். ஆனாடைய வாழ்க்கையில் இவ்வளவு நெருக்கங்கள், பாடுகள், கண்ணீர், கஷ்டம், ஏமாற்றங்கள், எனக்கு விளங்கல், நான் போகிற பாதை எனக்கு விளங்கல், ஆனால் எனக்கு விளங்கல் ஆண்டவரே, நான் போகிற வழி, இன்றைக்கு நான் இருக்கிற நெருக்கம் எனக்கு விளங்கல் ஆண்டவரே, என் வழி எனக்கு புரியல, ஆனால் எனக்கு புரியாவிட்டாலும் உமக்கு புரியும், உமக்கு எல்லாம் தெரியும். ஒரு நேரம் வரும்போது, உம்முடைய நேரம் வரும்போது நீர் என்னை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறேன். நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். பரிசுத்தவான்களுக்கு தான் சோதனை பாரு, பரிசுத்தவான்களுக்கு தான் பாடுகள் பாரு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் உபத்திரவம் பாரு. என்ன சத்தியத்தின்படி ஜீவிக்கிறபடியால் உலகத்தோடு ஒத்து போக முடியவில்லை, பாபத்துக்கு வளைந்து போக முடியவில்லை. ஆகவே அவர்களுக்கு உபத்திரவம் இருக்கு, பாடுகள் இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை திடீரென்று வியாதி பண்றோம், இவன் ஏதோ பாவம் செஞ்சிட்டா. இன்னைக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் திடீர்னு வியாதி பண்றோம், அவன் ஏதோ ரகசியமா பாவம் செஞ்சிட்டா. நாம முட்டுப்புள்ளி வச்சிருக்கோம். ஆனா இங்க பாருங்க, நீ சிநேகிறவன் வியாதியா இருக்கான். எப்படி பாடுகளேன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்மை பக்குவப்படுது, சிக்ஷைகளேன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்மை பூரணப்படுது. இது குறித்து நான் விவரமாக பேசினோமான நமக்கு சமயம் போத. இயேசு எந்த குற்றமும் செய்யல, எந்த பாவம் செய்யல, எந்த அநியாயம் செய்யல. தேவனோ அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களால் பூரணப்படுத்துறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. நமக்கு ஏற்றதாக இருக்குதோ இல்லையோ அது வேற, ஆனா அவருக்கு ஏற்றதாக இருக்குதே, அவருக்கு ஏற்றதாக இருக்குதே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சில சம்பவங்கள் நமக்கு ஏற்றதாக இல்லாவிட்டாலும் அவருக்கு ஏற்றதாக இருக்கட்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு ஜீவிக்கிறார். நீ சிநேகிறவன் வியாதியா இருக்கிறான். கருமானவர்களே, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. உடைய வாழ்க்கையிலே நடக்கிறது ஒன்றும் தேவன் அறியாமல் நடக்க. நீ தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளை. என்னுடைய கரத்திலிருந்து ஒரு காலம் ஒருவராலும் ஒரு காலம் அவர்களை பறித்துக் கொள்ள முடியாது என்று இயேசு யோவான் 10 அதிகாரத்தை நமக்கு நம்மை குறித்து சொல்லியிருக்கிறாரே. ஆகவே நாம் அவருடைய கருத்தில் இருக்கிறோம், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிறோம், அவருடைய அண்டக்கியாக நாம் இருக்கிறபடியால் அவர் அறியாமல், அவர் அனுமதிக்காமல், அவருக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்கிறதுக்கு இடம் இல்லை. பாரு, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக. Is it possible, sir? Yes. போட்டு அது 4 வசனத்தை படிங்க. 11 அதிகாரம் 4 வசனம் சீக்கிரம் படிங்க.
இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும்
அன்பாயிருந்தார். பாரு, ஆண்டவர் இயேசு மார்த்தாள் மரியாதத்தில் மட்டுமல்ல லாசுரத்திலும் அன்பா இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நாமத்துக்கு இயேசு ஜனங்களை சிநேகித்தான். ஓ ஹல்லேலூயா, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டான். சோ இப்ப என்ன கவனிங்க, 4 வசனத்தில் இயேசு சொல்றாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். சரி, இந்த காரியத்தை இயேசு கேட்டபோது 6 வசனத்தில் பார்த்து சொன்னால், அவன் வியாதியா இருக்கிறதுக்காக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 தங்கியிருக்கார். இவனை கவனி, இப்ப லாசரு வியாதியாக இருக்கான்னு சொல்லி செய்தி போயிட்டது இயேசு. இந்த செய்தி கேட்ட போதும் இயேசு உடனடியாக லாசரு இருந்த இடத்துக்கு வரல. ஹலோ, லாசரு வியாதி இருக்கிறான்னு சொல்லி அனுப்பப்பட்ட காரியம் அங்க வியாதின்னு சொல்லப்பட்டதுக்கு அவன் மரித்து போயிட்டான். இப்ப இயேசுக்கு போன செய்தி என்ன, அவன் மரிச்சு போயிட்டான். இப்ப இயேசு இந்த செய்தியை கேட்ட உடனே அவ வரல், 2 அந்த இடத்துல இருந்திருக்கிறார். இந்த செய்தி கேட்ட உடனே இயேசு வராமல் இன்னும் 2 தான் இருந்த இடத்துல இருந்திருக்கிறார். ஏன் இயேசு அப்படி இருந்தார், ஏன் இயேசு அப்படி இருந்தார் என்று சொல்லி சொன்னால், நான் சொல்றது கவனிங்க, ஏன் இயேசு இன்னும் 2 தாமதிச்சார் என்று சொல்லி சொன்னால், அப்படி இருந்தது ஏனென்றால் தன்னை பின்பற்றுகிற சீஷர்களுடைய விசுவாசத்தையும் அந்த வீட்டிலே இருக்கிற மார்த்தாள் மரியாளும் அங்கே சூழ்ந்திருக்கிறவர்களுடைய விசுவாசத்தையும் பலப்படுத்துவதற்காக, ஸ்திரப்படுத்துவதற்காக, அவருடைய விசுவாசத்தை வட்டிக்கப்படுவதற்காக இயேசு இன்னும் 2 தான் இருந்த இடத்திலே தாமதித்திருந்தார். இப்ப நான் சொல்றேன் இன்னொரு வசனத்தை வாங்கி பாருங்க, அதற்கு ஆதாரமாக பதினைஞ்சாம் வசனத்தை பாருங்க, படிங்க, பதினைஞ்சாம் வசனம்.
நான்
அங்கே இராததினால்
நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்களிடம் சந்தோஷப்படுகிறேன். விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன்.
ஏனென்றால் நான் அங்கே இல்லாதபடியால் நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு இன்னும் இடம் உண்டு. இப்ப நான் அங்கே இருந்தது இருக்கிறது பார்க்க, நான் லாசரு மரித்த இடத்துல இல்லாமல் இருக்கிறது இன்னும் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். அவை இயேசு இன்னும் அடிஷனலாக ரெண்டு நாளை எடுத்து தான் இருத்த இடத்துல தங்கினதுக்கு பிரதான காரணம் தன்னுடைய அப்போஸ்தலன் தன்னுடைய சீஷர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக. மார்த்தாள் மரியாள் என்பதுடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக. நன்றாய் கவனிங்க, லவ் அண்ட் ஃபெய்த். நான் சொல்றேன்ல கவனிங்க, தேவன் மேல வைக்கிற அன்பு, தேவன் மேல வைக்கிற விசுவாசம், இந்த ரெண்டும் நமக்கு ரெண்டு கண் போல இருக்குது. ஆண்டவர் மேல வைக்கிற அன்பு அழியார், கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசம் வியத்தகு கை காரியங்களை நிறைவேற்றுப்பார். ரெண்டு நாள் இன்னும் தங்கினார், ஏனென்றால் தான் செய்ய போறதை ஏற்கனவே இயேசு அறிந்திருந்தார். ஆகவே தான் சொன்னாரு, இந்த வியாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படுறதுக்கு ஏதுவாக உண்டாகி இருக்கு. இதனால் குமாரன் இயேசுவும் மகிமைப்படுவார், நானும் மகிமைப்படுவேன். இந்த சம்பவத்தால், இந்த மரணத்தால், லாசருவுக்கு நடந்த காரியத்தினால் தேவனுடைய குமாரனும் மகிமைப்படுவார். ஆகவே அவருடைய விசுவாசம் பத்திரிக்கப்படத்தக்கதாக இன்னும் தான் இருந்த நாளிலே அடிசனாக ரெண்டு நாள் ஸ்டே பண்ணியிருக்கேன். அவரை ரொம்ப சிநேகித்தாரு. அப்ப இப்படியான ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே இயேசு என்ன செஞ்சிருக்கோம், உடனே ஸ்தலத்துக்கு விரைஞ்சிருக்கோம். ஆனா இயேசு அப்படி செய்யல, தான் இருந்த இடத்துல இன்னும் ரெண்டு நாள் கூட இருந்தது ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இயேசு எதை செய்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்பதை நம்ம விளங்கணும். அது ரெண்டு நாள் அவர் இன்னும் கூட இருந்ததுக்கு காரணம் தன்னுடைய சீஷர்களுடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்த, அவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, மாத்தால் மரியாதை விசுவாசத்தை ஸ்திரப்படுத்த ஆண்டவர் இன்னும் ரெண்டு நாளை அவர் அடிசனாக எடுத்துக்கொண்டார் சொல்லி நான் பார்க்கிறோம். என கரிமானவர்களே, இன்னொரு ரகசியத்தை நான் இதுக்குள்ள நான் சொல்லட்டும். என கவனி, நமது தேவைகள், நமது அவசரங்கள் என்பவைகளிலும் பார்க்க அவருடைய வேலை, அவருடைய நேரம் என்பது அவருக்கு முக்கியம். நான் சொல்றத திரும்ப சொன்ன கொஞ்சம் நிதானிக்க, நான் சொல்றத நம்முடைய தேவை, நம்முடைய அவசரம் என்பவைகளிலும் பார்க்க ஆண்டவருக்கு தன்னுடைய நேரம், தன்னுடைய வேலை என்பது முக்கியம். இப்ப மாத்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒருவேளை அங்கே கூடியிருந்தவர்களுக்கும் அவசரமாக ஒரு தேவை அங்கே ஏற்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இயேசு அதை உடனடியாக நிறைவேற்றவில்லை, ரெண்டு நாள் எக்ஸ்ட்ராவா எடுத்திருக்கிறாரு. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம், ஒரு காலம் உண்டு. இதை நாம் தெளிவாக தெரிஞ்சு கொள்வோம். பைபிள் தெளிவாக சொல்லுது, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. There's a time for everything. ஆண்டவர் அதையதை அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறோம், முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார். அதையதே அதன காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். ஆகவே நம்முடைய அவசரம் ஆண்டவரை அற்புதம் செய்ய வைக்காது. நான் சொன்ன விளையக்கூடும், அவர் ஃபெய்த் கேன் கிரியேட் எ மிரக்கிள் ஃப்ரம் த லார்ட். நம்முடைய விசுவாசம் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை கொண்டு வரலாம், ஆனா நம்முடைய அவசரம் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை கொண்டு வராது. ஹலோ, நான் சொன்ன விளையக்கூடும், நமக்கு தேவை இருக்கலாம், நமக்கு பிரச்சனை இருக்கலாம், உண்மை நமக்கு தேவை இருக்கு. ஆனால் நம்முடைய அவசரத்தில் பார்க்க அவருடைய நேரமும் அவருடைய வேலையும் அவருக்கு முக்கியமா இருக்குது. பாருங்க, நமக்கு அற்புதம் தேவை என்பது உண்மை, ஆனால் நம்முடைய அவசரம் அல்ல, அவருக்கு அவருடைய நேரம் அவருடைய வேலையும் முக்கியமாக இருக்கு. சில பேர் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே இப்ப செய்யுங்க, ஆண்டவரே இப்ப தாங்க ஆண்டவரே, உடனே செய்யுங்க ஆண்டவரே. அப்படியெல்லாம் நாம் சரீரத்தில் ஆண்டவர்கிட்ட நாம கேட்கறதுல தப்பு இல்லை. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்கிட்ட கேட்காம ஒரு யாரத்துல போய் கேட்கு. ஆனா சில நேரத்தில் நாம ஆண்டவருக்கு கமாண்ட் பண்றோம், பிரசங்கம் பண்ற மாதிரி. சில நேரத்தில் ஒரு வசனம் இருக்குது, என் கரங்களுக்கு கட்டுங்க சொல்லி அந்த வசனத்தை பிடிச்சு கொண்டு நாம ஆண்டவருக்கு கமாண்ட் பண்றது போல, இப்ப செய்யும் ஆண்டவரே, இப்ப தாரும் ஆண்டவரே, இந்த வீட்டை தாருங்க ஆண்டவரே, இந்த வேலையை தாருங்க ஆண்டவரே, கோவிச்சு கொள்ளாதீங்க, இந்த பொம்பளை தாருங்க ஆண்டவரே, இந்த ஆம்பளை தாருங்க. நாம எல்லாம் டிசைட் பண்ணியாச்சு, ரைட்? இப்ப நாம எல்லாம் தீர்மானிச்சாச்சு. இப்ப நாம எடுத்த தீர்மானத்துக்கு ஆண்டவர் செய்யணும். அதுக்கும் லேட் ஆகல, இப்ப வேணும். இந்த வீடு எனக்கு வேணும், இந்த வேலை எனக்கு வேணும், இது வேணும், இப்ப செய்யுங்க, இப்ப தாங்க. அந்த வார்த்தைக்கு ஆண்டவுடைய கருத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கு அந்த வார்த்தை டைரக்டா அந்த மீனிங்கே இல்ல. நாம ஆண்டவுடைய கருத்துக்கு கட்டளை கொடுக்கல, அது தயவு செய்து அப்படி செஞ்சிடாதீங்க, அது அப்படி செஞ்சிடாதீங்க, அப்படி செஞ்சிடாது. நாம யார்? நம்முடைய அவசரத்திலும் பார்க்க அவருக்கு அவருடைய நேரம், அவருடைய வேலை முக்கியம் என்பதை மறந்துடார். ஒருவேளை இன்றைக்கு சில காரியத்துக்காக நீ ஆண்டவர் ரிக்வெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கலாம், ஆண்டவரத்துல வேண்டிக் கொண்டிருக்கலாம், கட்டிடத்துல மன்றாடி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீ கேட்கிற காரியம் இன்னும் கிடைக்காம இருக்கலாம். அதற்காக உங்களுடைய விசுவாசத்தை லூஸ் பண்ணிடார். அதற்காக ஆண்டவர் மேல பற்றிருக்க அன்பை விட்டு விடார். மரணமோ ஜீவனோ வாழ்வோ தாழ்வோ சந்தோஷமோ துக்கமோ வருங்காலமோ எதிர்காலமோ தேவதூதர்களோ எதுவோ, கிறிஸ்து இயேசுவின் மேல இருக்கிற அன்பை விட்டு எங்களை துரிக்காது என்று I have control. ஒன்று எங்களை பிரிக்காது. யார் சொல்ற? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற. நாம் இந்த உலகத்தின் தேவைக்காக ஆண்டவரிடத்தில் அன்பு குறையிலே, நாம் இடத்துல அன்பு குறைபடியால் அவர் நம்ம தேவைகளை சந்திக்கிறார். நாம் மறந்துடக்கூடாது. நாம் இடத்துல அன்பு குறைபடியால் அவர் நம்ம தேவைகளை சந்திக்கிறார். நம் தேவைகளுக்காக நாம் அவரிடத்தில் அன்பு கூறும். அவர் தேவனாக இருக்கப்படியால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறும். லவ் யுவர் காட் வித் யுவர் ஹோல் ஹார்ட், ஹீஸ் யுவர் லார்ட் அண்ட் கிரியேட்டர். இன்னும் ரெண்டு நாள் எடுத்து அங்கு இருந்தார். அவருடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்த என்னை கவனிங்க. தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொடுத்துக்கு ஜாக்கிரதா இருக்கும். ஏனென்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள அவவிசுவாசம் என்கின்ற பொல்லாத ஆவிக்கரியசி என கவனிங்க. எங்கே அவவிசுவாசம் இருக்குதோ அங்க முறுமுறுப்பு இருக்கும். ஹலோ, எங்கே அவவிசுவாசம் இருக்குதோ அங்க என்ன இருக்குதோ முறுமுறுப்பு மலிந்து போய் காணப்படும். வனாந்திரத்திலே தேவனுடைய ஜனங்கள், அழைக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள், ஆண்டவர் மேலே அவர்களுக்கு அவவிசுவாசம் ஏற்பட்ட போது முறுமுறுத்திருக்கார். எங்கெல்லாம் அவர்கள் ஆண்டவரத்தில் அவவிசுவாசம் கொண்டார்களோ அங்கெல்லாம் அவர்கள் முறுமுறுத்திருக்கார்கள். ஆகவே அவர்கள் பிணங்கள் வனாந்திரத்திலே விழுந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஜனம், நேருக்கு நேர் அற்புதங்களை பார்த்தும் அதிசயங்களை ருசித்தும் ஐயோ அவர்களுடைய அவவிசுவாசத்தினால் முறுமுறுத்து வனாந்திரத்திலே அவர்கள் பிணங்கள் விழுந்தது. ஏன் இப்படி? காணாமுக்குள்ளே அழைத்து செல்ல வல்லவோ ஆண்டவர் கொண்டு கொண்டார். பின்ன ஏன் இவர்கள் பிணங்கள் வனாந்திரத்திலே விழுந்தது? காரணம் என்ன? அவர்கள் அவவிசுவாசத்தினாலே அதிலே பிரவேசிக்க கூடாமல் போயிட்டு என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அழைக்கப்பட்டார்கள், கானானை சுதந்திரிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அழைக்கப்பட்ட ஜனம் அவவிசுவாசத்தினாலே அவர்கள் கானானை சுதந்திரிக்க முடியாமல் இடையிலே வனாந்திரத்திலே அவர்கள் பிணங்கள் விழுந்ததே. விசுவாச வார்த்தைகளை பேசு, அவவிசுவாச வார்த்தைகளும் விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதப்பட்டிருக்கபடி அந்த ஆவியோடு நானும் பேசுவேன். விசுவாச வார்த்தைகளை பேசுங்க, மற்றவர்களை பக்தி விருத்தி உண்டாக்குற வார்த்தைகளை பேசுங்க, மற்றவர்களை கட்டி எழுப்புற வார்த்தைகளை பேசுங்க, அடுத்தவங்களுடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை உடைக்கத்தக்க அவவிசுவாச வார்த்தைகளை தயவு செய்து பேசாதேங்க, யூஸ் பண்ணாதே. நான் ஆராதிக்க தேவன் சர்வவல்லம். எனக்கு இந்த தங்கச்சி இந்த ரெண்டு பேர் சாட்சி சொன்னாங்களே பாரு, விசுவாசம் மிக மிக முக்கியம். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ வாழ்ந்து முடித்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு விசுவாசம் மிக மிக முக்கியம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதி கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் கத்தர் அன்னாரிலே அதை தந்துடுவார். நல்ல போராட்டத்தை போராடனே, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதி கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயபதியாதே கத்தர் அன்னாரிலே அந்த நாளிலே அதை எனக்கு தருவார். என்ன கிண்பம் பாருங்க, என்ன உறுதி பாருங்க. அவன் மடிக்கப்படுறதுக்கு முதலே சொல்றாரு, சாகப்படுறதுக்கு முதலே அப்போஸ்தலனாக பவுல் சொல்றாரு. அப்போஸ்தலனாக பவுல் எழுதின கடைசி நிருபம் 2 தீமோத்தேயு சொல்லி நமக்கு தெரியும். சோ இந்த நிருபத்தை அவன் சொல்றாரு, இப்போதே நான் பான வழியாக வார்க்கப்பட்டு போகிறேன். தீமோத்தேயுவே, நான் உனக்குள்ள போட்ட சத்தியங்களை விட்டுடாதேடா, நான் உனக்குள்ள ஊட்டின விசுவாசத்தை விட்டுறாத, நான் உனக்கு கட்டுத்தந்த விட்டுவிடாத, நான் உனக்கு காட்டின பாதைகளை விட்டுடாத, உன் ஊழியத்தை நிறைவேற்றி உன் ஓட்டத்தை ஓடி முடி. இதோ நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு நீதி கிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவை தான் சாக போறதுக்கு முதலே, தான் மறிக்கப்படுறதுக்கு முதலே தன்னை நாள் நெருங்கி விட்டது என்று ஏற்கனவே அறிந்து கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இது முதல் நீதி கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சாகிறதுக்கு முதலே அவர் சொல்றாரு, எனக்கு நீதி கிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன கிண்பம் பாருங்க, என்ன உறுதி பாருங்க, நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குது, நமக்கு என்ன இருக்குது, நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குது. Do you have the confirm in your life? அன்றைக்கு நீ பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை முடிவு பரியந்தம் காக்க வேண்டியது உடைய பொறுப்பு. மறந்துறாங்க, ரட்சிக்கப்படும் போது உனக்குள்ள இருந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காக்கு பண்ணி பொறுப்பு பிசாசு அதை கெடுத்து போறதுக்கு இடம் கொடுக்காது, இடம் கொடுக்காது. இப்ப அடுத்த காரியங்களை பாருங்க. இப்ப நாம இந்த யாரு மாத்தாளுக்கும் இயேசுக்கும் இடையே நடந்த கன்வர்சேஷன், இயேசுக்கும் மாத்தாளுக்கும் இடையே நடந்த அந்த 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 உரையாடலை குறித்து நான் சில காரியங்களை நான் காட்டுறேன் பாருங்க. இந்த வசனம் 21 வசனத்தின்படி 21 சீக்கிரம் 21
மாத்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க
மாட்டான். மாத்தாளுக்கும் இயேசு நடக்கிற ஒரு டோக்க பாருங்க. இப்ப மாத்தாள் இயேசு பார்த்து சொல்றாரு, நான் சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கணும், பிளீஸ் பிளீஸ் நான் சொன்ன நல்லா கவனி, நான் சொல்றேன் நல்லா கவனி. மாத்தாள் இயேசு பார்த்து சொல்றாள், இயேசுவே, நீர் இங்கே இருந்திருந்தா இந்த சகோதரன் செத்து போயிருக்க மாட்டான். சாகும் போது அந்த நேரத்தில் இருந்திருக்கே சாரத்துக்கு நீங்க விட்டுருக்க மாட்டீங்க. ஹலோ, நீர் அங்கே இருந்திருந்தா இந்த சகோதரன் செத்து போயிருக்க மாட்டான். அப்படின்னு அர்த்தம் என்ன, மறிக்க போற தருவாயில இருக்கிற லாசருவை அந்த மரண தருவாயிலிருந்து பாதுகாத்து உயிர்ப்பிக்க முடியும் என்று மாத்தாள் விசுவாசித்தாள். ஆனால் மறுத்து போய்விட்ட பிற்பாடு அந்த லாசருவை இயேசுவால உயிர்ப்பிக்க முடியும் என்பதை விசுவாசிக்க தவறி போயிட்டாளே. Do you understand what I am saying? நீர் இங்கே இருந்திருந்தால், அவன் சாகுற நேரத்தில் நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் செத்திருக்க மாட்டான். அதை விசுவாசிருக்க, அதை விசுவாசிருக்க என்ன கன்ஃபார்ம் பண்றான், நீ இங்க இருந்திருந்தா என் சகோதரன் செத்திருக்குமா. இதை விசுவசித்த மாத்தாளுக்கு மறுத்து போய்விட்ட தன் சகோதரனை உயிரோடு எழுப்ப இயேசுவாலே முடியும் என்பதை விசுவசிக்க மாத்தாளால முடியாம போச்சு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? மாத்தாளோ மரியாளோ இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. இயேசுவே என் சகோதரனை உயிரோடு எழுப்புமனு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கவே இல்லைங்க. என் சகோதரன் மறித்து போய்விட்டான், பட் உம்மாலே முடியும் இயேசுவே, என் மறித்து போல என் சகோதரனை எழுப்ப உம்மாலே முடியும் என்று அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரும் இயேசுத்துல கேட்கலைங்க.
இன்னொரு
படி மேலுக்கு போய் முதல் சொல்றார், நல்லா கவனிங்க தயவுசெய்து, முதல் சொல்ற நீ இங்கே இருந்திருந்தானால் என் சௌரம் அடிச்சிருக்க மாட்டேன். இரண்டாவது படி மேலுக்கு போய் சொல்றார் அவள், இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன். அறிந்திருக்கிறேன், ஐ நோ, எனக்கு தெரியும் ஆண்டவரே, இப்போது நீ தேவனிடத்தில் என்னத்தை கேட்டாலும் தருவார் என்றதும் அறிந்திருந்தார். ஆனாலும் தன் சகோதரனை உயிரோடு எழுப்புவார் என்றதும் விசுவாசிக்கலாம் போயிடுது. எப்படி இன்னொரு வசனம் சொல்றாரு, 24 படி, 24
அதற்கு மாத்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும்
என் சகோதரன் உயிரிழந்திருப்பான். இப்ப போதும் பாருங்க, இயேசு சொல்றாரு இடையில உன் சகோதரன் உயிரிழந்திருப்பாங்க. இப்ப இப்பொழுது நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உமக்கு தந்திருவதற்கு நான் அறிந்திருக்கேன்னு சொல்லும் போது ஏ சொல்றாரு, அவளை பார்த்து உன் சகோதரன் உயிரிழந்திருப்பான். இதை கூட அவளால் விசுவாசிக்க முடியும். அடுத்த பக்கம் என்ன தெரியுமா? ஆமாண்டவரே, உயிர்த்தெழுப்பு நடக்கிற கடைசி நாளிலே அவன் உயிரோடு உயிர்த்தெழுதல் இருக்கிற கடைசி நாளிலே அவன் உயிரோடு இருப்பான். இதையும் அவன் விசுவாசிக்கிறார். ஹலோ, இதையும் கடைசி நாளிலே தன் சகோதரன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி உயிரோடு எழுந்திருப்பான் என்பதையும் அவன் விசுவாசிக்கிறான். அந்த செய்து பண்ணிக்கொண்டிருந்து இதை விட எல்லாவற்றுக்கும் மேல ஒரு தொப்பான ஒரு படிக்கும் அவள் போயிருக்காள். ஐ வாஸ் சர்ப்ரைஸ். என்ன தெரியுமா படிங்க, 27
அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாய் கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள்.
இது எப்படி இருக்கு பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக மகுடம் வச்சது போல அவ சொல்றார், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்திலே வருகிறவரான தேவ குமாராகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க, எத்தனை காரியத்தை சொல்லிருக்க, நீர் இங்க இருந்தானால் என் சகோதரன் மறிச்சுக்க மாட்டார். விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன் அந்த பெய்திருந்து. அது மாத்திரம் இல்ல, இப்பொழுது நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது தந்தருவார் என்று இந்த விசுவாசம் அவளுக்குள்ள இருந்தது. அது மட்டும் இல்ல, உயிர்த்தெழுந்த கடைசி நாளிலே தன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருமான் சொல்லி விசுவாசம் இருந்திருக்கு. இது மாத்திரம் இல்ல, இயேசு தேவனே குமாரன் என்பதை அவள் விசுவாசித்து அறிக்கையும் செய்திருக்கிறாள். சோ இந்த அளவுக்கு அவளுக்குள்ள ஃபெய்த் இருந்தது. இதெல்லாம் அவளுக்குள்ள இவ்வளவு விசுவாசம் இருந்திருந்தாலும் மரித்து போன தன் சகோதரனை உயிரோடு எழுப்புவார் என்கின்ற ஒரு செய்த அவளுக்குள்ள இருக்கல. என்னடி இப்படி சொல்றீங்க அப்படின்ற ஒரு வேளை உங்களுக்குள்ள அங்க நீங்க உராஞ்சி கொண்டிருக்கலாம். இப்ப சொல்றேன் பாருங்க, இப்ப படிங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன் படிங்க, இப்ப படிங்க, 39 என்றார்.
மரித்தவனுடைய சகோதரியாகிய மாத்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாறுமே 4 நாள் ஆயிற்றே என்றாள்.
நாறுவே இவ்வளவுத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ணவர், ரைட், நீர் உலகத்திலே வருவராகிய தேவனுடைய குமாராகிய கிறிஸ்து. This is a revelation. இது மிகப்பெரிய ஒரு வழிபாடு. அதாவது பிரதான ஆசாரியர் வேதபாரகர் பரிசேயருக்கு கூட கிடைக்காத ஒரு மாபெரும் வழிபாடு இவன் மாத்தாலும் கிடைச்சிருக்கு. ஏனென்றால் பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் வேதபாரகரும் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று
விசுவாசித்து இருந்தால் அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறிந்திருக்கவே மாட்டார்கள். ஆகவே பிரதான ஆசாரியருக்கும் வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் கிடைக்காத மாபெரும் வெளிப்பாடு இந்த மாத்தாளி கிடைத்திருக்கிறது. என்னென்றால், நீர் உலகத்திலே வருவராகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எப்படி இருக்குது இந்த மகாபெரிய வெளிப்பாடு? ஏற்கனவே பேதருக்கும் கிடைச்சது, இந்த வெளிப்பாடு இப்ப இவளுக்கும் கிடைச்சிருக்குது. இந்த வெளிப்பாடு அவளுக்கு கிடைச்சது. இந்த விசுவாசம் மகாபெரியது. ரட்சிப்புக்கு தேவையான அடிப்படையான விசுவாசம் என்ன? இயேசு தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்கிறது. நீ விசுவாசித்தால் தடையில்லை. ஞானஸ்தானம் கொடுக்கிறதுக்கு நான் ஐ ஆம் ரெடி. மந்திரியை பார்த்து பிலிப்பு சொல்றாரு, இதோ தண்ணி இருக்கிறதே தடை என்ன? உடனே அப்ப அவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தா தடையில்லையப்பா. என்ன இதுக்கு? என்ன விசுவாசிக்கிறேன்? இயேசுவை தேவனுடைய குமாரன் சொல்லி விசுவாசிக்கிறேன். அறிக்கப்பட பாப்பா எழுத்துவனை கொடுத்தா ஞாபகம் இந்த எழுதி போ முடிஞ்சது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே கட்டப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொல்லி நீயும் நானும் விசுவாசித்தபடியால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதன் மேலே நாம கட்டப்படுகிறோம். இப்பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து அவ்வப்போது வழிபாடுகளை கற்றுக்கொள்கிறோம், அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறோம், அவருடைய சத்தியங்களை கற்றுக்கொள்கிறோம். இன்னும் அவரை பற்றி அறிய, அவருடைய வழியில நடக்க, அவருடைய வார்த்தைகளை புரிய, இன்னும் அவருடைய சித்தத்தை தெரிய நாம் எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் சத்தியங்களையும் கற்றுக்கொண்டே வருகிறோம். இந்த வார்த்தைகள் இன்னும் நமக்குள் இருக்கிற விசுவாசங்களை பெருக பண்ணுகிறது. இந்த வார்த்தைகள் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது. கேள்வியினாலே விசுவாசம் வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையிலே வரும். நீ உலகத்திலே வருகிறான் தேவனுடைய குமாரன் சொன்ன விசுவாசி. இவ்வளவு பெரிய வழிபாடை பெற்று, இவ்வளவு விசுவாசத்தை பெற்றும் பிற்பாடு இயேசு சொல்றாரு, எங்கே அவனை வைப்பீர்கள்? வாருங்க ஆண்டவர். இப்ப இயேசு கேட்கிறார், அவன் எங்க வைப்பீர்கள் காட்டுங்க. இப்ப கூட்டிட்டு போறாங்க. எங்க? கல்லறை கூட்டிட்டு போறாங்க. இப்ப நீங்க ஒன்னு மனதில் வச்சுக்கோடும், இவ யூதருடைய கல்லறை இங்க இருக்கிற கல்லறை மாதிரி இல்ல. அதையும் நீங்க நினைச்சுக்கலாம். இங்க கிடங்க கிண்டி மூடுறது மாதிரி அவங்க மூடுற, அவங்க கண்மலைகளை குடைஞ்சு அதுக்கு அந்த காலத்து அதுக்குள்ள வைப்பார். இப்ப லாசருவையும் அப்படியே அங்கத்தான் வச்சிருக்கான். அதுக்கு அந்த வாசல பெரிய கல்லை உருட்டி கொண்டு வைப்பான், பெரிய கல்லை கொண்டு வைப்பான். இயேசு அடக்கப்பட்ட குகையிலும் இதேதான் நடந்திருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு இயேசு போறார். போய் அடக்கம் பண்ண அந்த கல்லறைக்கு முன்னால நின்று இயேசு என்ன சொல்றாரு? கல்லை எடுத்து போ. ஹலோ, என்ன எடுத்து போட சொல்றாரு? கல்லை எடுத்து போ. Because I am going to do something. I am going to perform a miracle. எடு கல்லை எடுத்து போடுங்க. உடனே இவருடைய வாயிலிருந்து வார்த்தை வருது. என்ன? ஆண்டவரே, ஆண்டவரே, நாலு நாள் ஆயிட்டு என்னவா நாருமே. இப்ப புரிதான் உலகத்தில் வருவராகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நீ அவனை கேட்டு கொண்டு அதை செய்ய நான் விசுவாசிக்கிறேன். நீ இங்க இருந்தானா என் சகோதரம் மடிச்சிருக்க மாட்டா. எல்லாம் விசுவாசித்தா. ஆனால் கல்லை எடுத்து போடு. ஆண்டவரே, நாலு நாள் ஆயிட்டு நாருமே. இந்த வார்த்தையை கேட்டபோதான் இயேசு சொன்னாரு, நீ விசுவாசித்தாயனால் சொல்லுங்க தேவனுடைய மகிமை நீ காண்பாய். ஹலோ, நீ காண்பாய். நீ விசுவாசித்தால் நீ காண்பாய். மாத்தாளே, நீ விசுவாசித்தாய், நீ காண்பாய். என்னத்தை காண்பாய்? தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ காரியங்களை பார்த்து விட்டோம். ஆனா தேவ மகிமையைத்தான் இன்னும் நாம் பார்க்காம இருக்கிறபடியால் நாம் இன்னும் ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்தில் இன்னும் பலவீனமாக இருக்கிறோம். பார், எத்தனையோ காரியங்களை இந்த உலகத்தில் பார்த்து விட்டோம். ஆனா இன்னும் நாம் தேவ மகிமையை பார்க்கவில்லை, தேவனுடைய வல்லமையை பார்க்கவில்லை. ஆகவேதான் நாம் இன்னும் விசுவாசத்தில் தொடர்ந்து போயிருக்கிறோம். பாருங்க, நீர் உலகத்தில் வருவன தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. எஸ், கல்லை எடுத்து போடு. ஆண்டவரே, நாருமே. ஏண்டா நாலு நாள் ஆயிடுச்சு. இப்ப புரியுதா? இவ்வளவு வெளிப்பாடை பெற்றாள், இவ்வளவு விசுவாச வார்த்தையை பேசினாள், ஆனா கல் எடுத்துப்பட்டு சொல்லும் போது நாருமே நாருமே. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணும். என கரிமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, உனக்கு ஒரு தேவ வார்த்தை. The word from the Lord. உனக்கு ஒரு தேவ வார்த்தை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய அற்புதத்தை உடைய வாழ்க்கையில நீ காண்பாய். நம்முடைய அவவிசுவாசம் தான், நமக்குள்ள இருக்கிற அவவிசுவாசம் தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியவில்லை. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில அற்புதங்களை இயேசு செய்கிறாரு, சாட்சியாக சொல்றாரு. இதுவரை நம்முடைய வாழ்க்கையில ஏன் அற்புதங்கள் நடக்கவில்லை? காரணம் என்ன? தேவன் பச்சபாதகம் உள்ளவரா? சிந்திச்சுப்பார், யோசித்துப்பார். ஆண்டவர் பச்சபாதகம் உள்ளவரா? சிலருக்கு செய்து சிலருக்கு செய்யாமல் விடுவாரோ? அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே குறைந்து போய்விட்டதா? அல்லது கிரியோ செய்தது போல எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு எல்லாம் விபத்தில் சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? இன்னைக்கு சில சொல்றது போல அப்போஸ்தலருடைய காலத்திலோட அற்புதங்கள் எல்லாம் முடிந்து போயிட்டு சொல்றார்களே. ஏனென்றால் அவர்களுக்கு அற்புதங்களின் நம்பிக்கை இல்லை. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். ஏனென்றால் மாத்தாள் மரியாதை சகோனாகிய லாசருவை, மறித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடியால் அன்றைக்கு செய்த அற்புதத்தை இன்றைக்கும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். He will never change yesterday, today, and forever. We have an unchangeable God. He will never change. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு பிரதான காரணம் அவவிசுவாசம். தேவ பிள்ளை கொண்டு பேசி பாருங்க, யார் யாரெல்லாம் விசுவாசமா பேசுறாண்டு பாருங்க. அவவிசுவாச வார்த்தை இருந்து திணறுவினாலே வாய் பேசும். நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஒரே ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ இன்னொரு வசனத்தை பாருங்க, இந்த 11 அதிகாரம் 35 வசனத்தை படிங்க. 11:35 படிங்க.
இயேசு கண்ணீர் விட்டார்.
திரும்ப படிங்க.
இயேசு கண்ணீர் விட்டார்.
ரைட். வேதத்துல மிகவும் சிறிய வசனம் இதுதாங்க. The whole Bible. இது வேதத்துல மிகவும் சிறிய வசனம் இதுதான். இயேசு கண்ணீர் விட்டார். எனக்கு இந்த வார்த்தை படிச்ச போது மனமெல்லாம் ஏசு கண்ணீர் விட்டார். மாத்தாலும் மரியாளும் அழுகிறதை பார்த்து அவளுக்கு ஆறுத சொல்லும் வந்த ஜனங்கள் அழுகிறதையும் பார்த்த போது பைபிள் சொல்லுது, ஆவியிலே கலங்கி துயரப்பட்டு கண்ணீர். அவர்கள் அழுத போது இவர் அழுதிருக்கிறார். தான் சிநேகிக்கிறவர்கள் அழுத போது இவர் அழுதிருக்கிறார். நான் ஒரு நச்சை சொல்றேன். நம்ம ஆண்டவர் நம்மை அள வைக்கிற தேவன் அல்ல. ஆனால் நாம் அழும்போது அவருடைய கண்களிலும் கண்ணீர். அவர் நம்மளை நேசிக்கிறபடி
Take a two person. ரெண்டு நபர்களை எடுத்துக்கொள்ளும். ரெண்டு பேர் உண்மையாக ஒருவரை ஒருவர் உண்மையாக உயிருக்குயிரா நேசிக்கின்றவை. ஒருவர் அழும்போது மற்றவருடைய கண்ணிலும் கண். நம்முடைய வாழ்க்கையில தேவனால அற்புதம் செய்ய முடியாமல் அல்ல. என்ன கவனிங்க, நன்றாக கவனிங்க. லாசருவை உயிரோடு எழுப்ப போறார் இயேசு. அவருக்கு ஏற்கனவே தெரியும், உயிரோடு எழுப்பத்தான் வந்திருக்கிறார். அப்ப உயிரோடு எழுப்ப போகிறவரும் ஏன் கண்ணீர் விடுறார்? ஹலோ, மாத்தாலும் மரியாளும் கண்ணீர் விடுறார்கள். என்ன சகோதரன் மரிச்சு போயிட்டார், கல்லறைகளை வச்சாச்சு. ஆகவே அவருடைய சகோதர அன்பு கண்ணீர் விடுகிறது. இயேசுவுக்கு ஏற்கனவே தெரியும், தான் லாசருவை உயிரோடு எழுப்ப போறேன்னு சொல்றேன். ஏன் ஏற்கனவே சொல்றாரு, இங்கே தேவனுடைய குமாரன் மகிமைப்படுவான், அதற்காகத்தான் இந்த மரணம் ஏற்பட்டிருக்கு. அப்ப இயேசுவுக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும், தான் லாசருவை உயிரோடு எழுப்ப போறேன். தெரிஞ்சு கொண்டும் வசனம் சொல்றது, இயேசு He moved with compassion. Our God is a God of compassion. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள தேவன், அன்புள்ள தேவன், கொடுமை செய்வரல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் மனதுருக்கம் உள்ள தேவன். அவர்கள் அழுத போது இவர் அழுகிறார். அப்ப அங்க நின்றவங்க சொல்றாங்க, எவ்வளவாக இவர் அவங்களை சிநேகித்திருக்கிறார். தான் சிநேகிக்கிறவர்கள் அழுத போது இவரும் அழுகிறார். பாருங்க, இதை பார்த்தவங்க சொல்றாங்க, இவர் அவங்களை எவ்வளவாக சிநேகித்திருக்கிறார். தான் அற்புதம் செய்ய போறேன், உயிரோடு எழுப்ப போறேன் தெரிஞ்சும் இயேசு அழுதாது. காரணம் தெரியுமா? அவர்கள் அழுததை அவரால் தாங்க முடியாது. நான் விதவையும் தன் மகனை பறிகொடுத்து தலைவரி கோலமாக அந்த ரோட்டிலே அழுதழுது கொண்டு போனாலே, அதை பார்த்தத வாக்கை இவருக்கு சாய்க்கலை, அதை இவரால் பொறுக்க முடியல. ஆகவேதான் கிட்ட போய் அவளை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? நான் ஒரு அழுகை மாத்தான் வந்திருக்கேன், நான் உன் புலம்பல மாத்தான் வந்திருக்கேன், நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வந்திருக்கேன். அழாது, நோ மோ கிராய். ஒருவராலும் அவருடைய அழுகையை நிறுத்த முடியல. ஆனா ஒருவர் வந்தாரு, இயேசு வந்தார். வந்தாலும் வந்தாரு, அழுது கொண்டு அந்த பெண்ணை அழாது என்று சொன்னார். அற்புதத்தை செய்தார், அவருடைய புலம்பல் களிப்பாக மாறிட்டு, துக்கம் சந்தோஷமாக மாறிட்டு. சம்பவங்களையும் சரித்திரங்களையும் மாற்றுகிற தேவன், நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அவர்கள் அழுத போது இவர் அழுதார். நாம் துன்பங்களும் துக்கங்களும் பாடுகளுக்கும் உள்ளாக கடந்து போகும் போது நமக்காக வேதனைப்படுகிற ஒரு தேவன் உண்டு, நமக்காக பரிதவிக்கிற ஒரு தேவன் உண்டு, நம்மை பரிதவித்து பாதுகாக்கிற ஒரு தேவன். இப்படியே நானவர்களை அழிப்பு விட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே. தனங்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன், வனாந்திரம் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இவர்களுக்கு அப்பு கொடுக்க வேண்டும். நான் ஜனங்களுக்காக பரிதாபப்படுகிறேன். ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறார். எப்படியாய் ஒரு பெற்ற தாய் தன் பிள்ளைகள் வேதனைப்படும் போது பரிதபிக்கிறாளோ, தேவ சமூகத்தில் நினைக்கிற தேவன ஊழியக்காரன் நான் சொல்றேன், அதை விட பல மடங்கு அதிகமாய் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறாரு, பரிதபிக்கிறாரு, பரிதபிக்கிறார் என்று சத்தியத்தின்படி நான் சொன்னேன். ஆகவே ஒருவேளை இந்த கரிமான தேவனுடைய ஜனமே நினைக்கலாம், ஐயோ நான் போற வழியை யார் அறிவார், என் வாழ்க்கையில் இருக்கு நெருக்கம் வேதனை துன்ப துக்கம் யாருக்கு தெரியும் என்று நீ சொல்லலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் கரிமான தேவ ஜனமே, நீ போகிற வழியை தேவன் அறிவார். உன் பாடுகளையும் உன் வேதனைகளையும் பார்த்து பரிதபிக்கிற தேவன், நீ ஆராதிக்க தேவன். பரிதபிக்கிறவர் மட்டுமல்ல, உனக்கு ஒரு அற்புதத்தையும் செய்து உன்னை வாழ வைக்கிற தேவன் என்பதை நீ விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். The divine power, தெய்வீக வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. தெய்வீக வல்லமை இன்றைக்கும் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அந்த தெய்வீக வல்லமையை நீயும் நம்முடைய வாழ்க்கையிலே, நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க நமக்கு தேவை. தேவன் மேலே வைத்திருக்கிற உண்மையான விசுவாசம் பாருங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணுவார். Shall we all stand up, please? நாம் யாவரும் எழுந்து நிற்போமா?